கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 50.
இவ்வுடம்பின் தன்மை எனக்கு உரியதன்று என தன்னை உடம்பின் வேறாக காணுதல் ஆன்ம தரிசனமாகும். உயிர் பதிஞானமாகிய திருவருளை பற்றும் காலத்தில் இந்த ஆன்ம தரிசனம் நிகழும்.
அதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்களாக உண்டாக்கி கொள்ளக்கூடியது ஆன்ம தரிசனம் என்பது என்னுடைய தேடலிலே தானாக நிகழ்வது இல்லை, திருவருட் சக்தியினுடைய துணையாலே நிகழும் என்கிறார். உயிர் பதிஞானமாகிய திருவருளை பற்றும் காலத்தில் இந்த ஆன்ம தரிசனம் நிகழும். பரிஞானம் என்பதைத்தான் நாங்கள் திருவருள் சக்தி என்கிறோம். திருவருள் சக்தியை பற்றுகிற பொழுது இந்த உயிர் வேறு உடம்பு வேறு என்கின்ற ஞானம் அப்பொழுதுதான் தோன்றும் என்கிறார்.
பின் திருவருள் ஒளியை முற்றப் பெற்று மல இருளாகிய மாசு நீங்கி விளக்கம் பெறுவது ஆன்ம சுத்தி ஆகும்.
முதலிலே ஆன்ம தரிசனம், ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது, அதுதான் முக்கியமானது என்று உணர்ந்து கொள்வது. அதற்கு பிறகு அந்த ஒளி மெல்ல 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 அது திருவருள் சக்தியினாலே தான் அந்த ஞானம் வருகிறது, ஆன்ம தரிசனம் என்கின்ற ஞானம் வருகிறது. பிறகு அந்த திருவருள் சக்தி மெல்ல 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 அதிகரிக்கிறது. அப்படி திருவருள் சக்தி மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டு போக இந்த உலக உடல் பற்று முழுமையாக நீங்குகிறது. அப்படி முழுமையாக நீங்குகிற பொழுது திருவருள் ஒளியை முற்றாக பெற்று மலையுருளாகிய மாசு நீங்கி விளக்கம் பெறுவது ஆன்ம சுத்தி. முழுமையாக பெறுகிற பொழுது ஆன்ம சுத்தி பெறுகிறது. ஆன்மாவை ஆணவம் என்ற மல அழுக்கு பற்றி இருக்கிறது. ஆன்ம தரிசனத்திலே இறையொருள் இறைச்சக்தி பதிய 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 அந்த மல இருள் மெல்ல மெல்ல நீங்கி அது முற்றாக நீங்குகிற பொழுது ஆன்ம சுத்தி உருவாகும் என்கிறார்கள். நம்முடைய சமய வழிபாட்டு மரபிலே இந்த சுத்தி செய்தல் என்பது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. நாம் குடிக்கிற நீரை சுத்தி செய்வது, உண்ணுகிற உணவை சுத்தி செய்வது, இருக்கிற இடத்தை சுத்தி செய்வது என்பது இந்த புறச்சுத்தி என்பது வெறுமனே நாங்கள் இந்த வீடுகளில் செய்கிற கூட்டுவது மட்டுமல்ல, அதை மந்திர ரீதியாகவும் செய்வார்கள். அப்படி செய்கிற பொழுது சுத்தமான விஷயங்கள் சேர 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 ஆன்மா சுத்தம் தானாக நிகழும். அதுக்குத்தான் நம்முடைய சமய வழிபாட்டு முறைகளிலே இந்த சீலம் முதலியவற்றை சொன்னார்கள். குளித்தல், கிளம்பி காலையிலே குளித்தல், உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் உடம்பில் சுத்தி செய்ய உள்ளம் சுத்தியாகும், உடம்பு சுத்தியாக உயிர் சுத்தியாகும். ஆகவேதான் பழைய காலத்திலே இவற்றுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த சுத்தி பூர்ணமாக உயிரில் ஏற்பட வேண்டும், மற்ற விஷயங்களில் ஏற்பட்டு விஷயமில்லை. அப்படி இறையருள் பதிந்து சுத்தி ஏற்படுகிற பொழுதுதான் ஆன்ம தரிசனம் நிகழும். அதற்கு பிறகு இன்னும் அது பெருக 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 ஆன்மா முற்றாக சுத்தி அடையும், ஆன்ம சுத்தி அடையும் என்கிறார்.
என் செயலென ஒன்றில்லை என தன் பணியை நீத்து அனைத்தையும் திருவருட் செயலாக காணும் காலத்தில் இந்த ஆன்ம சுத்தி நிகழும்.
கொஞ்சம் கூட தன்முனைப்பு இல்லாமல் போக வேண்டும். நாங்கள் எல்லாவற்றிலும் தன்முனைப்புடையவர்கள், சும்மா வார்த்தைக்கு தத்துவங்கள் பேசுவோமே தவிர நம்முடைய புத்தி தன்முனைப்பிலே தான் நிற்கிறது. கொஞ்சம் கூட தன்முனைப்பு இல்லாமல் திருவருள் சக்தியிலே கலக்க வேண்டும். அப்படி கலக்கிற பொழுதுதான் ஆன்மா சுத்தி பெறும் என்கிறார். சுத்தி என்றால் முழுமையான சுத்தி பெறும், ஆன்ம தரிசனம் என்று ஒன்று ஏற்பட்டு பிறகு அது சுத்தி பெறுவதற்கு திருவருள் சக்தியிலே ஆன்மா தோய்ந்து எழும்ப வேண்டும். முற்று முழுதாக தோய்கிற பொழுது அது ஆன்ம சுத்தியை அடைகிறது என்கிறார்.
உயிர் வற்றாத சிவானந்த பெருங்கடலில் திளைப்பது ஆன்ம லாபம் ஆகும்.
ஆன்ம சுத்தி ஏற்பட்ட உடனே அந்த வரிய வாசியங்கள்,
உயிர் வற்றாத சிவானந்த பெருங்கடலில் திளைப்பது ஆன்ம லாபம் ஆகும்.
இப்பொழுது முற்றாக சுத்தி பெற்று விட்டது. சுத்தி பெற்ற பிறகு சிவானந்தத்திலே மூழ்கும். அப்படி சிவானந்தத்திலே முழுமையாக மூழ்கிறது என்று வருகிற பொழுதுதான் அதை ஆன்மா பெறுகிற லாபமாக சொல்லுகிறார்.
உயிர் திருவருள் வழியாக சிவத்தை அறிந்து அதில் அழுந்தும் காலத்தில் இந்த ஆன்ம லாபம் நிகழும்.
திருவருள் சக்தி தூண்டும், ஆன்ம தரிசனத்தை உண்டாக்கி ஆன்ம சுத்தியை உண்டாக்கும். முற்றான சுத்தி வருகிற பொழுதுதான் சிவானந்தத்திலே மூழ்கிற பேறு கிடைக்கும். இது படிப்படியாக நமக்கு ஏற்படுகிற ஏற்றங்கள்.
சிவப்பிரகாச நூலில் இம்மூன்றினையும் செறிவாக கூறி சென்ற ஆசிரியர் அவற்றையே மாணவர்க்கு ஏற்ற முறையில் எளிமைப்படுத்தியும் விரிவுபடுத்தியும் தனித்தனி அதிகாரமாக அமைத்து திருவருட்பயனில் கூறியுள்ளார்.
இனி வரப்போகிற விஷயங்கள் சொல்வதை அவர் விளக்கம் செய்துவிட்டார். மூன்று நிலை. ஒன்று ஆன்ம தரிசனம் பற்றி சொல்வார் நான் நினைக்கிறேன், அவருடைய அடிப்படை ஆன்ம தரிசனம். பிறகு ஆன்ம சுத்தி, அதுக்கு பிறகு ஆன்ம லாபம், சிவானந்த பேறு. இந்த மூன்றையும் அந்த நூலிலே சொன்னதை விட இங்கே எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்கிறார்.
ஆன்ம தரிசனம் கூறுவது அறியும் நெறி என்னும் அதிகாரமாகும்.
அதுதான் இப்போ நாங்கள் படிக்க போகிற அதிகாரம். ஆன்ம தரிசனம் பெறுகின்ற விஷயத்தை குருவான் அவர் வருகிறார், குரு வந்து விட்டார். வந்து அவரால் நடக்க போற உபகாரங்களிலே முதல் உபகாரம் அறியும் நெறி. எதை அறியும் நெறி? ஆன்மா தன்னை அறியும் நெறி. ஆன்ம தரிசனத்தை அந்த அதிகாரத்திலே சொல்ல போகிறார்.
ஆன்ம சுத்தியை கூறுவது உயிர் விளக்கம் என்னும் அதிகாரமாகும்.
அடுத்ததாக ஆன்மா சுத்தி செய்யும் முறம், சித்தரிப்பு செய்துபடுவது பற்றி அடுத்த அதிகாரம் சொல்லப்படுகிறது.
ஆன்ம லாபம்
அதிகாரத்துக்கு உயிர் விளக்கம் என்று பெயர் சொல்கிறார்.
ஆன்ம லாபம் கூறுவது இன்குரு நிலை என்னும் அதிகாரமாகும்.
அடுத்தது ஆன்ம லாபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், அதற்கு இன்குரு நிலை என்ற அதிகாரமாகும். நண்பர்கள், இந்த முன்னுரை எவ்வளவு எளிமையாக கைபிடித்து நம்மை கூட்டிக் கொண்டு போகிறது. ஒரு உயர்நிலையிலே தத்துவங்கள் படித்து பல நூல்கள் படித்தவர்களுக்கு சிவகாத சுந்தரனம் ஐயாவோட விஷயம் சரி நேராக நூலுக்குள்ளே நுழைந்துவிட, எங்களை போன்றவர்களுக்கு அனந்தரயன் ஐயாவுடைய இந்த முன்னுரை என்பது பெரிய உபகாரமாக இருக்கிறது. ஆகவே மூன்று நிலையை உணர்த்தினார். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இதிலே நமக்கு எய்தக்கூடிய பயன்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆன்ம தரிசனம், அதுக்கு பிறகு ஆன்ம சுத்தி, அடுத்தது ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் என்பது சிவானந்தத்திலே மூழ்குவது. இந்த மூன்றுக்கும் அடுத்தடுத்து வருகிற மூன்று அதிகாரங்களிலே விளங்கப்படுத்த போகிறார் என்பதை சொல்லிவிட்டார். ஆன்ம லாபத்தை இன்புறு நிலை என்ற அதிகாரத்திலே சொல்கிறாராம்.
அடுத்த பத்தி கேட்டல். பக்குவம் வாய்ந்த உத்தமனாகிய மாணக்கனுக்கு ஞானாசிரியர் பின்வருமாறு உணர்த்துவார். நீ உனது உடம்பு ஐம்பொறிகள் முதலிய கருவி கூட்டத்தில் அகப்பட்டு அவற்றோடு வேற்றுமையின்றி அவையே நான் என மயங்கி நின்றாய். அவற்றிற்கே தோற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, அழிவுண்டு, பசி, தாகம், நோய் முதலியன எல்லாம் அவற்றிற்கே உரியன. உயிராகிய உனக்கு இவையெல்லாம் உண்மையில் இல்லை. இல்லையாகவும் நீ அக்கருவிகளோடு ஒற்றுமைப்பட்டு நின்றமையால் அவற்றிற்கு உரிய அத்தன்மைகளை உன்னுடையனவாக கருதி நின்றாய். நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் மெலிந்தேன், நான் பசித்தேன், நான் நோயுற்றேன் என்றெல்லாம் கருதுவது அறியாமையாகும். நீயோ செத்து பொருள். உனக்கு தோற்றமேது, அழிவேது? சடமாகிய உடம்பு முதலியவற்றிற்கே இம்மாற்றங்கள் உண்டு, உனக்கு யாதொரு மாற்றமும் இல்லை. சித்தாகிய நீ சித்தாகிய சிவத்தை சேர்வதே இயற்கை. எனவே உன் இனம் அல்லாத சடப்பொருள் ஆகிய கருவி கூட்டங்களின் தொடர்பை விட்டொழிப்பாயாக. சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மைகளை உன்னுடையனவாக பெற்று வரம்பிலா இன்பத்தில் என்றும் ஒரு நிலையாய் இருப்பாயாக என்று உபதேசிப்பார்.
இவ்வளவும் வார்த்தை உபதேசங்கள் அல்ல. உணர்த்த என்ன பாருங்கள், ஐயா எழுதுகிற பொழுது பக்குவம் வாய்ந்த உத்தமனாகிய மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் பின்வருமாறு உணர்த்துவார். இவ்வளவு விஷயம் அவனுக்கு உள்ளே போகும். அது ஏதோ வகையிலே உள்ளே செலுத்துவார்கள். செலுத்தி இந்த உடம்பு வேறு உயிர் வேறு என்று நினைக்க செய்வார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்பின் ஊடாகத்தான் நாம் பல விஷயங்களை உள்வாங்குகிறோம், உணர்வுகளை உள்வாங்குகிறோம். ஆகவே இந்த உடம்புதான் அறிவு பொருள் என்ற ஒரு மயக்கம் நமக்கு இருக்கிறது. ஐயோ, எனக்கு கையிலே அடிபட்டு விட்டது, வலிக்கிறது என்று சொல்கிறோமே, கை வலிக்காது, அது சடப்பொருள். அதுல வலி ஏற்பட நியாயமே இல்லை. அந்த கைக்குள்ளாக நிற்கிறதாகிய உயிர் தான் அந்த வலியை உணர்கிறது. ஆனால் எனக்கு உயிர் வலிக்கிறது என்று நாங்கள் சொல்வதில்லை. ஊசி போகிறோம், கால் வழியில ஒரு கல்லு கிடக்கிறது, கால் அடித்து விட்டு விட்டது என்றால் ஐயோ கால் வலிக்கிறது என்று சொல்லுகிறோம். காலுக்கு வலிக்க வாய்ப்பே இல்லை. என் காலுக்கு வலிக்கலாம் என்றால் உயிர் போன பிறகு கிடக்கிற சடலத்திலே காலுக்கு அடித்தால் கால் வலிக்க வேண்டும். அதுல ஒரு வலியும் இல்லை. நெருப்பிலே போட்டு கொடுத்தினால் கூட ஒரு வலி இல்லை. ஆகவே வலிப்பது என்பதுங்கிற அந்த உண்மை உயிர்க்குத்தான் என்கின்ற உணர்வை பெறுவதுதான் பெரிய விஷயம். இதை குரு உபதேசத்தின் மூலம் செய்வார் என்பார். உயிர் வேறு உடம்பு வேறு என்பதை உணர்த்தி உயிரை மீட்டெடுப்பார். உடம்போடு சேர்ந்த பற்றுகளிலே இருந்து மீட்டெடுப்பார்.
மேற்கூறிய உபதேசத்தை கேட்ட மாணவர் மிகு சத்தினிபாதம் உடையவராயிருப்பின் அப்பொழுதே தன்னை கருவிகளின் வேறாக கண்டு ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தியும் விரைவாக நிகழப்பெற்று வேறு எவற்றிலும் பற்றில்லாதவராய் சிவபெருமானது திருவடி ஒன்றையே பற்றி கொண்டு ஆன்மலாபம் ஆகிய பேரின்பத்தை பெறுவர்.
குருவினுடைய உபதேசம் வந்தவுடனே சக்தி நிவாதம் நிகழும். சக்தி நிவாதம் என்பது திருவருள் சக்தியினுடைய பதிவு. ஆன்மாவிலே திருவருள் சக்தி பதிய தொடங்கும். அப்படி பதிகிற பொழுது நாலு விதமாக பதியும் என்று சொல்வார்கள். அது மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நாலு வகை. அது அந்த வார்த்தைகள் நமக்கு புதிதே தவிர விஷயம் எளிமையான விஷயம். இந்த தரம் என்பது அதை விட அதிகம் என்று அர்த்தம். ஆன்மா மந்த தரத்திலே நிற்கிறது என்றால் திருவருட் சக்தியை பொறுத்தவரை அது எவ்வளவு எத்தனை வீதம் வாங்கி இருக்கிறது என்றால், இப்போ தேர்தலில் எண்ணுகிறது போல எத்தனை வீதம் வாங்கி இருக்கிறது என்றால் ஒரு 15 வீதம் தான் உள்வாங்கி இருக்கிறது என்றால் அது மந்த தரம். ஏனென்றால் 35 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ் மார்க்ஸ். சும்மா நான் இந்த உலகியலோடு ஒப்பிட்டு சொல்கிறேன். 35 மார்க்ஸ் எடுப்பதே அது ரொம்ப அந்த அது பாஸ் மார்க்ஸை தவிர ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆகவே அதை மந்தம் என்று வைத்துக் கொண்டோமானால் அதற்கு கீழ்பட்ட நிலையை மந்த தரம் என்பது. அந்த 35 மார்க்ஸுக்கு கூட கீழே நிற்கிறது ஆன்மா என்றால் அது மந்த தரம் நிலையிலே சத்தினிபாதத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு மேலே கொஞ்சம் போகிற பொழுது மந்தம். 35 மார்க்ஸ் எடுக்கிற ஒரு ஆள் வந்து விட்டார். அது மந்தம். மந்த தரத்திலிருந்து மேலே போய் மந்த நிலையிலே அந்த சத்தினிபாதத்தை பெறுவார். அடுத்தவர் நேராக ஒரு 60 மார்க்ஸுக்கு போய்விடுவார். அவர் தீவிரம் என்கின்ற நிலையுற்றவர். சத்தினிவாதத்திலே தீவிர நிலை உற்றவர். இன்னொருவர் இருக்கிறார், 99 மார்க்ஸ் எடுத்து விடுவார். அவர் தீவிர தரம். நான் தரம் என்ற வார்த்தை போட்டால் அதை விட அதிகம் என்று அர்த்தம். மந்தம் என்பது மந்தை விடத்தை விட அதிகமாக அது மடுங்கி இருக்கிறது என்பதற்காக மந்தம், மந்த தரம். தீவிரம் என்பது உயர்வு. அதை விட தீவிர தரம் என்றால் அதை விட உயரம். இந்த நான்கு நிலையிலே சக்தி நிவாதத்தை ஆன்மாக்கள் பெற்றிருக்கும். அப்படி பெற்றிருக்கிறதாகிய இந்த ஆன்மாக்களிலே முதல் நிலையாகிய தீவிர தரம் பற்றி ஐயா சொல்லுகிறார். அதை படியுங்கள்.
மேற்கூறிய உபதேசத்தை கேட்ட மாணவர் மிகு சக்தி நிபாதம் உடையவராயிருப்பின்
மிகு சக்தி நிபாதம் என்பதைத்தான் நான் நினைக்கிறேன். அவர் தீவிர தரமுள்ள சக்தி நிபாத நிலையுற்ற ஆன்மாவாக இருந்தால்
இருப்பின் அப்பொழுதே தன்னை கருவிகளின் வேறாக கண்டு ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தியும் விரைவாக நிகழப்பெற்று வேறு எவற்றிலும் பற்றில்லாதவராய் சிவபெருமானது திருவடி ஒன்றையே பற்றி கொண்டு ஆன்மலாபம் ஆகிய பேரின்பத்தை பெறுவர்.
சும்மா குரு அப்படியான பக்குவத்தில் இருக்கிறவர்களுக்கு சத்தினிவாதம் முழுமையாக நிகழ்கிறவர்களுக்கு நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நாங்கள் படித்ததுதான். இறைவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிவாதம். இறைவனை ஒப்பு சக்தி நிவாதம் மலபரிபாகம். இறைவனை ஒப்பு பக்குவம் வாழ்க்கையிலேயே மெல்ல மெல்ல இன்ப துன்பங்களை சமமாக காணுகிற பக்குவம் வருகிற பொழுது சக்தி நிவாதம் நிகழும். சக்தி நிவாதம் நிகழ்ந்து விட்டால் மலம் பரிபாகம் ஆகும். இது உயர்நிலை மலபரிபாகம் எய்திய ஒரு ஆன்மா அது சக்தி நிவாதம் எய்திய ஒரு ஆன்மாவை சொல்லுகிறார். அதற்கு ரொம்ப குரு ஒன்றும் கஷ்டப்படுத்தவே இல்லை. சும்மா ஒரு சாதாரணமான தொழுகை மூலமாகவோ சாதாரணமான வாக்கின் மூலமாகவோ குருவினுடைய உபதேசம் நிகழ்ந்த உடனேயே கடகடகடென்று அது சோதனையில பாஸ் பண்ணிவிடும். என்ன செய்யும்? ஆன்ம தரிசனம் பெறும், அதற்கு பிறகு ஆன்ம லாபம் அடை ஆன்ம தரிசனம் பெறும், பிறகு ஆன்ம சுத்தி பெறும், பிறகு ஆன்ம லாபம் அடையும். பேரின்பத்தில் மூழ்வதாகி ஆன்ம லாபம் அடையும். இது அந்த உயர்நிலை சக்தியினுடைய தன்மை பெற்றதாகிய ஆன்மாக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உடனே நடப்பது என்கிறார்.
அதிதீவிர நிலையில் உள்ள இவர்களுக்கு கேட்ட பொழுதே பாச நீக்கமும் சிவப்பேரும் உண்டாகிவிடும். ஏனையோர்க்கு இந்நிலை உடனே வாய்ப்பதில்லை. அவர்கள் கேட்டலின் பின்னர் சிந்தித்தல் தெளிதல் என்ற படிநிலைகளில் சில காலம் நின்று முடிவில் சிவத்தை பெறுவர். அவர்களை நோக்கியே அறியும் நெறி முதலாக இனிவரும் அதிகாரங்களை அமைத்தார் ஆசிரியர் உமாபதி சிவம்.
குருவினுடைய உபதேசத்தால் நிகழக்கூடிய அந்த அந்த அதிர்வை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று உச்ச சாத்தினிவாதம் நிலை உள்ளவர்களுக்கு கேட்டலே போதும், அந்த வார்த்தை மட்டுமே போதும், அவர்களை பக்குவப்படுத்தி இந்த மூன்று விடயத்தையும் செய்து தரும் என்கிறார். ஒன்று ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், அந்த ஒரு வார்த்தையிலே அது மூன்றும் நிகழ்ந்து விடும். ஆனால் எல்லாருக்கும் இது வாய்ப்பதில்லை. பக்குவத்துக்கு ஏற்பதான் இப்ப ஒரே வகுப்பிலே ஆசிரியர் பாடம் சொல்லுகிறார். சும்மா ஒரு தரம் கேட்டுவிட்டு எழுதுகிறவன் 100 மார்க்ஸ் எடுத்து விடுகிறான். மற்ற எல்லாராலும் அது செய்ய முடியுமா என்றால் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உயர்ந்தவர்களை பார்த்துவிட்டு நானும் அப்படி செய்கிறேன் என்று சொல்வது என் நிலை என்பதை முதலிலே நான் உணர வேண்டும். அப்போ அது முடியாத பட்சத்திலே அதற்கு பிறகுதான் அந்த வார்த்தையை வைத்து பிறகு கேட்டல், முதல் கேட்டல், பிறகு சிந்தித்தல், தெளிதல் என்கின்ற பக்குவங்கள் எல்லாம் கூடின பிறகுதான் மற்றவர்களுக்கு இந்த பக்குவம் இதுவும் என்கிறார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கேட்டலே போதும், மற்றவர்களுக்குத்தான் சிந்தித்தல் தெளிதல் என்பவை எல்லாம் நிகழ்ந்து இவை கிடைக்கும் என்கிறார்.
அடுத்த பத்தியின் தலைப்பு சிந்தித்தல். அறியும் நெறியாவது ஞானாசிரியர் அறிவுறுத்திய அருள்மொழியின் பொருளை சிந்தித்து உணரும் முறையாகும்.
அதாவது இந்த இரண்டாவது நிலையிலே உள்ள ஆன்மாக்களை பற்றி முதல் பத்தியிலே சொன்னார். அது அந்த முதல் பந்தியை ஒரு தரம் வாசியுங்கள். ஏனையோர்க்கு இந்நிலை உடனே வாய்ப்பதில்லை, அவர்கள்
சிந்தித்த
படிநிலைகளில் சில காலம் நின்று முடிவில் சிவத்தை பெறுவர். அவர்களை நோக்கியே அறியும் நெறி என்ற அந்த அதிகாரம் அதில் விஷயத்தை சொல்லப் போகிறார் என்று முன்பந்தியிலே சொன்னார். அப்போ அந்த அறியும் நெறி என்று வர நாங்கள் இனி படிக்க போற அதிகாரம் என்பது முதல் நிலையிலே இருக்கிற ஆன்மாக்களுக்குரியவை அல்ல. ரொம்ப உயர்நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவையெல்லாம் கேட்டலிலேயே நிகழ்ந்துவிடும். இனி சிந்தித்தல் தெளிதலூடாக பயணிக்க போகிற ஆன்மாவை பற்றித்தான் இந்த அறிய நெறி என்ற விஷயத்திலே சொல்லுகிறார் என்கிறார்.
அறியும் நெறியாவது ஞானாசிரியர் அறிவுறுத்திய அருள்மொழியின் பொருளை சிந்தித்து உணரும் முறையாகும். ஆசிரியரின் உபதேசத்தை பெற்று நான் யார் என்பதை சிந்திக்கின்ற போது இந்த உடம்பு நான் அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, நாடி நரம்புகள் நான் அல்ல என இவ்வாறு கருவிகளை ஒவ்வொன்றாக கழித்து கொண்டு செல்லும் நிலை உண்டாகும். இவற்றுள் ஒரு பொருளையும் நான் எனக் கொள்ளுதல் கூடாமையால் உண்மையில் நான் யார் என்பதை அறியும் வேட்கை மேலும் எழும்.
அதாவது ஒரு ஒரு கேட்டல் நிலை வந்த பிறகு சிந்தித்து சிந்தித்து பக்குவம் அடைவது. சும்மா இரு சொல் அறையென்றடுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று அருணகிரிநாதர் செய்கிறார். முதல் அவருக்கு கேள்வி வந்து விட்டது, பிறகுதான் சிந்திக்கிறார். சும்மா இரு என்று சொன்னாரே, அதை இவருக்கு உடனே சப்பானி கட்டி உட்கார்ந்திருப்பார் போல இருக்கிறது. நாங்களும் அப்படித்தானே நீக்கம், சும்மா இருத்தல் என்றால் உடம்பை இருத்துவதென்று, உடம்பை இருத்துவதல்ல, பிறகு மனதை இருத்துவது, மனதை இருத்துவதும் அல்ல. அவையெல்லாம் கருவிகள், அவை இருந்து என்ன யோசனம். அதனாலே தான் எங்கள் ஊரிலே யோகசாமி என்று ஒரு பெரிய ஞானி இருந்தார், அவர் மறைந்து விட்டார், சமாதி அடைந்து விட்டார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார்கள். அவருக்கு முன்னாலே அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு 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 மரக்கட்டில் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் உட்கார்ந்துருப்பாராம். அவருடைய என்ன டிவோட்டிஸ் என்று சொல்கிற அவர்கள் எல்லாம் போய் அவருக்கு முன்னாலே உட்கார்ந்து விடுவார்களாம். இதுதான் அங்கே நடக்கிறது. ஒன்றும் பேச மாட்டாராம், அவர் சும்மா உட்கார்ந்துருப்பாராம். இவர்கள் போய் உட்கார்ந்து விட்டு வெளியிலே வருவார்கள். அவர்கள் தாங்கள் ஒரு அனுபவம் பெற்றதாக சொல்வார்கள். சில பேர் இதில் போய் உட்கார வேண்டும் என்று உட்கார பிரிவினர், யோகசாமியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று உட்கார் பெரிய பெரிய பதவியில் இருந்தவர் எல்லாம் போய் உட்கார வேண்டாம். அப்படி ஒரு முறை ஒரு நீதியரசர் போய் அவருக்கு முன்னாலே உட்கார்ந்தாராம். அது இந்த நாங்கள் இந்த இருப்போமே இந்த சிவபெருமான் இருக்கிறது போல கையை எல்லாம் இப்படி சின்முத்திரை பிடித்தபடி, ஏனென்றால் இவர் என்றால் தான் மற்றவர்களுக்கு சமம் இல்லையே, தான் நீதிபதி, ஆகவே தான் இன்னும் கொஞ்சம் வடிவாய் அழகா இருக்க வேணும்ட்டு அவர் கையெல்லாம் பிடித்து பத்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தாராம். யோகர்சாமி கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு எழும்பி விறுவிறுண்டு வந்து அவருடைய முதுகிலே பலார் பலார் என்று ரெண்டு மூன்று அறை போட்டு என்னடா மால் பண்ணுகிறேன் என்று கேட்டு துரத்தி விட்டார். மால் பண்ணுவது என்பது மயக்கம். மால் என்றது உங்களுக்கு மாலது ஆகி மயக்கம் வீதவும். அப்போ என்னடா மால் பண்ணுகிறேன்னு அந்த நீதேரசரை முதுகிலே அடித்து கெட்ட வார்த்தையாலே திட்டி அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உடம்பை இருத்தி காட்டுவது நம்மளையும் பல பேர் அப்படித்தான் செய்கிறோம். சாமி கும்பிட்டோடனே உடம்பை ஒரு விதத்தில் இருத்துவோம். அது உடம்பை இருத்துவதன் மூலம் உளத்தை இருத்துவது, அதன் மூலம் ஆன்மாவை இருத்துவது என்பது வேறு. அதனால தான் இந்த யோகாசனங்கள் எல்லாம் வந்தன. சும்மா உடம்பை மட்டும் இருத்தி போட்டு நான் ஞானம் இது விட்டேன் என்று சொல்லக்கூடாது. ஆகவே அந்த பக்குவத்தை அடைவதற்காக மெல்ல 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 உயிரை அசையாமல் இருக்க பண்ண வேண்டும் என்பது பிறகுதான் அருணையினாருக்கு விளங்குகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் சும்மா இரு சொல் இரு சொல்லற என்றாலுமே சும்மா இரு சொல்லற வார்த்தைகள் அற்று போனால் என்ன அர்த்தம் என்றால் அங்கே உள்ளுக்கு மனம் அசைவு நின்று விட்டது என்று அர்த்தம். மனம் அசையும் மட்டும் வார்த்தைகள் பொற்றுண்டு கொண்டே இருக்கும். நிறைய பேசுகிறோம் என்றால் மனம் அசைந்து நிறைய அசைகிறது என்று அர்த்தம். மனதனுடைய அசைவு நிக்க 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 என்னாகும் என்றால் வார்த்தைகள் குறைந்து விடும். இதைத்தான் அருணையனாருக்கு முருகன் சொன்னார், சும்மா இரு சொல்லற. அதை சிந்தித்து அவர் கேட்டவுடனே உண்டாகவில்லை, சிந்தித்து 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 அதிலிருந்து மேலே வருகிறார். சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று அதுக்கு அர்த்தம் சொல்வார். அது ரொம்ப உயர்நிலைக்கு போகிறது என்பது. ஆகவே கேட்டவுடனே பக்குவம் அடைகிறவர்கள் ஒரு பக்கம், அதுக்கு பிறகு சிந்தித்து தெளிந்து பக்குவம் அடைகிறவர்கள் ஒரு பக்கம். அவர்களைத்தான் இப்போ நாங்கள் படிக்க போகிற அதிகாரம் சொல்ல போகிறது என்கிறார். அந்த படித்ததை படியுங்கள்.
அறியும் நெறியாவது ஞானாசிரியர் அறிவுறுத்திய அருள்மொழியின் பொருளை சிந்தித்து உணரும் முறையாகும். ஆசிரியரின் உபதேசம்
உரையாசிரியருடைய கட்டுத்தனம் சிந்தித்து அறியும் முறையாகும் அல்ல, உணரும் முறையாகும். உபதேச வார்த்தையை சிந்தித்து உணர வேண்டும். அறிந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, புத்தி கட்டித்தனங்களிலே ஒன்றும் இல்லை. அது என்றைக்கு உணர்வாகிறதோ அன்றுதான் நாம் இறைவனுக்கு கொஞ்சமாவது கிட்டே போவோம். அதுதான் அவர் சொல்ற உணரும் நெறியாகும் என்று எழுதுகிறார்.
ஆசிரியரின் உபதேசத்தை பெற்று நான் யார் என்பதை சிந்திக்கின்ற போது இந்த உடம்பு நான் அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, நாடி நரம்புகள் நான் அல்ல என இவ்வாறு கருவிகளை ஒவ்வொன்றாக கழித்து கொண்டு செல்லும் நிலை உண்டாகும்.
ஞானார் என் உள்ளவார், ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்ற மணிவாசகருடைய அந்த ஏக்க வார்த்தைகள் தான் இதற்கு விளக்கம். சிந்திக்க சிந்திக்க இந்த தெளிவு உண்டாகும்.
இவற்றுள் ஒரு பொருளையும் நான் என கொள்ளுதல் கூடாமையால் உண்மையில் நான் யார் என்பதை அறியும் வேட்கை மேலும் எழும்.
உடம்பு நான் அல்ல, இனி மேலே படிக்க போற தத்துவ நூல்கள் இதை இன்னும் தெளிவாக சொல்லும். உயிர் என்பது உடம்பின் வேறுபட்டது என்பதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு பக்குவமாக சொல்வது, உடம்பு வேறு நான் வேறு என்பதை படிப்படியாக இழங்கி கொண்டு போக 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 உயிர் பக்குவப்படும்.
இந்நிலையில் நான் யார் என்னும் இந்த ஆராய்ச்சி அறிவு நமக்கு எப்படி உண்டாயிற்று என்ற சிந்தனை வரும். இந்த ஆராய்ச்சி உணர்வு உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளால் உண்டாகி இருத்தல் இயலாது. ஏனெனில் அக்கருவிகள் எல்லாம் புறப்பொருள்களை பற்றிய உணர்வை தருமே அன்றி மெய்யுணர்வை தரமாட்டார்.
சிந்திக்க 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 இந்த நானார் என்ன புலன்கள் யார் என்ற அந்த கேள்வி பிறக்கிற பொழுது, இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், இந்த கேள்வி பிறக்கிற பொழுது இந்த கேள்வி எங்கிருந்து பிறந்தது என்ற கேள்வி பிறக்கும். முதல் இந்த கேள்விகள் பிறக்கும். இந்த கேள்விகள் பிறகு எங்கிருந்து பிறந்தது என்று கேள்வியில் பிறக்கிற பொழுதுதான் ஞானம் உண்டாக தொடங்குகிறது. இந்த கேள்வி ஏனென்றால் இந்த உடம்பு முதலிய கேள்விகள் எல்லாம் சடப்பொருள்கள், அவற்றினூடாக இந்த கேள்விகள் பிறந்திருக்க நியாயம் இல்லை. என்னுடைய புத்தியோ என்னுடைய மூளையோ இந்த கேள்வியை பிறக்க பண்ணாது. ஏனென்றால் புத்தி என்பது ஒரு உறுப்பு, நான் கண்ணை போடுகிற கண்ணாடி எனக்கு பார்க்க உதவுகிறதுக்காக இந்த கண்ணாடிக்கு அறிவு இருக்கு என்று சொல்ல முடியாது. அப்போ முதல் நிற்கிறோம் கண்ணுக்கு அறிவு இருக்கு, அப்புறம் கண்ணுக்கும் அறிவில்லை. அதுவும் எப்படி கண்ணாடி எனக்கு சில பொருளை காட்டுகிறதோ அது போல தான் கண்ணும் காட்டுகிறது. ஆகவே இவையெல்லாம் எனக்கு நானார் என்ற உணர்வை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. ஆகவே இந்த கேள்வி வேறெங்கோ இருந்து பிறக்கிறது என்பதை சொல்லுகிறார்.
இந்நிலையில் நான் யார் என்னும் இந்த ஆராய்ச்சி அறிவு நமக்கு எப்படி உண்டாயிற்று என்ற சிந்தனை வரும். இந்த ஆராய்ச்சி உணர்வு உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளால் உண்டாகி இருத்தல் இயலாது. ஏனெனில் அக்கருவிகள் எல்லாம் புறப்பொருள்களை பற்றிய உணர்வை தருமே அன்றி மெய்யுணர்வை தரமாட்டா. அவ்வாறாக நான் யார் என்ற ஆராய்ச்சி உணர்வும், நான் இந்த உடம்பு முதலிய பொருள்களுள் எதுவும் அல்ல என்னும் துணி உணர்வும் நமக்கு உண்டானது எவ்வாறு என்று ஆழ்ந்து நோக்கினால் நம்முடைய அறிவுக்கு அறிவாய் உள்நின்று அறிவிக்கும் பொருளே இந்த ஆராய்ச்சி அறிவை தந்தது என்பது புலனாகும். அவ்வாறு உள்நின்று அறிவித்தது பதியினது ஞானமாகிய திருவருளே ஆகும்.
முதலிலே இது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். முதலிலே இந்த கண் பார்வை மனம் புத்தி இவையெல்லாம் ஆராய்கிறது என்று நினைக்கிறோம், அப்படி இல்லை என்று தெளிவாகிறது. அவை சடங்கள், இந்த ஆராய்ச்சி அவற்றுக்கு வர வாய்ப்பில்லை. அதற்கு பிறகு உள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது, அதுதான் அறிபொருள், ஆகவே அதுதான் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கும் என்று உணர்கிறோம். அதற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆன்மாவுக்கும் உயிருக்குயிராக உள்ளே திருவருள் நிற்கிறது, இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கும் இந்த எண்ணம் பெற வாய்ப்பில்லை. அது தெரிகிற பொழுது திருவருள் தான் இந்த எண்ணத்தை உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் என்பதை சொல்லுகிறார்.
இங்கனம் சிந்திக்கும் முறையில் உயிர் தன்னுள்ளாக திருவுருளை உணர்ந்து பற்றும். ஆசிரியர் உரைத்த அறிவுரையின்படி தற்போதமும் உலகப்பற்றும் இன்றி நிற்பின் உயிர் உணர்வில் உயிர் உணர்வில் அத்திருவருள் விளங்கி நிற்கும்.
இங்கனம் சிந்திக்கும் முறையில் உயிர் தன் உள்ளாக திருவருளை உணர்ந்து பற்றும். இந்த ஆராய்ச்சி தொடங்கின உடனே மெல்ல 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 தனக்குள் வெளியறிவல்ல உள்ளறிவின் மூலமாக இந்த திருவருளை பற்ற தொடங்கும். அப்படி பற்றிய பிறகு ஆசிரியர் உரைத்த அறிவுரையின்படி தற்போதம் நீங்கள், தற்போதம் என்பது தன்னறிவு, சுய அறிவு, நான் என்கின்ற அறிவு, அது முற்றாக நீங்க வேண்டும். தற்போதம் சிவபோதம் உண்டாக வேண்டும். அப்ப தற்போதம் என்கின்ற அந்த விஷயம் உலக அதுவும் உலகப்பற்றும் இன்றி நிற்பின் அது முற்றாக நீங்குமாக இருந்தால் உயிர் உணர்வில் அத்திருவருள் விளங்கி நிற்கும். உயிருக்குள்ளே உள்நின்றதாகிய திருவருள் இவற்றையெல்லாம் நீக்கி நாம் அதிலிருந்து விடுபடுகிற பொழுது அந்த திருவருள் உயிருக்குள்ளே முழுமையாக தன்னை பிரகாசிக்க செய்யும் என்கிறார்.
மாணவனாகிய ஆன்மா திருவருளை பற்றும் நிலையையும் ஆசிரியர் அவனுக்கு அறிவுறுத்தும் பொருளையும் அறியும் நெறியாகிய இவ்வதிகாரத்தில் நாம் காணலாம்.
மாணவனாகிய ஆன்மா திருவருளை பற்றும் நிலையையும் ஆசிரியர் அவனுக்கு அறிவுறுத்தும் பொருளையும் அறியும் நெறியாகிய இவ்வதிகாரத்தை. அப்ப நாங்கள் இனி படிக்க போற அதிகாரத்தில் இந்த ரெண்டு விஷயம்தான் சொல்ல போகிறது என்கிறார். மாணவன் என்று சொல்லப்படுகிற ஆன்மா திருவருளை எப்படி பற்றும், ஆசிரியர் அவனுக்கு அறிவுறுத்தும் பொருளையும், அது என்ன ஆசிரியர் அவனுக்கு என்ன பொருளை அறிவுறுத்துவார், இது ரெண்டையும் சொல்லுகிற அதிகாரத்துக்குத்தான் அறியும் நெறி என்று இந்த அதிகாரத்துக்கு பெயரிட்டு சொல்ல போகிறார்கள் என்கிறார். இன்றைக்கு இந்த அளவிலே இதை நிறுத்தி மிகுதி பகுதியை அடுத்த வகுப்பிலே படிப்போம். அடுத்த வகுப்பிலே நீங்கள் எல்லோரும் முன்படித்ததை மீட்டுவதற்கான ஒரு ஒழுங்கோடு வாருங்கள். தெளிவாக சொல்லக்கூடியவர்கள், தெளிவாக விளங்கியவர்கள் இங்கே வந்து சொல்வீர்கள், ஆனால் அது மற்றவர்களுக்கும் விளக்கமாக அமையும், மேலே நாம் போவதற்கு துணையாக இருக்கும். அந்த ஒழுங்கை பெண்கள் போன்றவர்கள் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து செய்து அந்த ஒழுங்கை தயார் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்தும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.